الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لا ترون الجحيم صدق الله எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களில் அவனை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாகிய மோமின்களாகிய நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் இவாதத்துக்களாக மேலான உயர்ந்த சுவனத்தை தயாரிக்கக்கூடிய நன்மைகளை வாங்கித்தரக்கூடிய மனிதனுடைய செயற்பாடுகளாக அமைத்துக் கொள்ளும் வகையிலேயே மார்க்கத்தின் வழிகாட்டல்கள் இருக்கிறது. ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு பாகமும் அது வீணானது அல்ல. அவர் உள்ளூரில் இருக்கட்டும், அவர் பயணத்தில் இருக்கட்டும், அவர் திருமணமாவதற்கு முன்னால் உள்ள வாலிப பருவமாக இருக்கட்டும், அல்லது திருமணமானதற்கு பின்னாலே குடும்ப வாழ்க்கையுடைய சுமைகளை சுமந்திருக்கின்ற ஒரு குடும்பத்தின் பொறுப்பு நிறைந்தவராக இருக்கட்டும், நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும், குடிமகனாக இருக்கட்டும், மக்கள் சர்வசாதாரணமாக நினைக்கின்ற சாதாரண தொழில் செய்யக்கூடியவராக இருக்கட்டும், அல்ல மக்களிடத்திலே மதிப்பு வாய்ந்த தங்கம் வெள்ளிகளோடு தொடர்புள்ள வியாபாரமாக இருக்கட்டும், எல்லோருடைய காலமும் நேரமும் எல்லோருடைய அந்தந்த விடயங்களை கையாளுகின்ற நெறியாளுகின்ற முறைகளும் அது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலில் இருக்கும் பொழுது அதை இஸ்லாம் இபாதத் என்று சொல்லுகிறது. அது மசிதிக்குள்ளே உட்படுத்தப்பட்ட தொழுகை மட்டுமல்ல, அது ஹரம் ஷரீஃபோடு மட்டிடப்பட்ட ஹஜ் அல்ல. செல்வந்தர்கள் தங்களுடைய பணங்களை வருடத்தில் ஒருமுறை கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு வழங்குகின்ற அந்த ஏழை வரி, இப்படியாக இபாதத் என்பது நம்மிடத்திலே மட்டீடு செய்யப்பட்டது போல் அல்லாஹ்விடத்திலே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இன்றைய தலைப்பு மேலான இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தருகின்ற குர்ஆன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக கண்ணியமான வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தொடர்பாடல்கள் மூன்று அம்சங்களோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. அதிலே ஒன்று மாமலாத், அடுத்தது மாஷராத், அடுத்தது அஹ்லாக் என்ற அடிப்படை அம்சங்களாகும். இவை அனைத்திற்கும் அல்லாஹு தாலா கூலி எழுதுவதற்கு ஈமானியாத் என்று சொல்லக்கூடிய மனிதன் மறைவான விடயங்களை நம்பிக்கை கொண்டவனாக இறை விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை நிபந்தனையாகும். எனவே இறை விசுவாசியான இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் அல்லாவிடத்திலே நன்மை பயக்கும்படியாக அது நல்லமல்கள் என்ற பட்டியலில் எழுதப்படுவதற்கு அவர்களுடைய மாமலாத், மாஷாத், அஹ்லாக் என்னும் இந்த மூன்று நற்பண்புகளும் அவர்களிடத்திலே சீராக இருக்க வேண்டும். இது கெட்டுவிட்டால், இது எந்த மூமினுடைய வாழ்க்கையிலே கெட்டுவிடுகிறதோ அவருடைய முன் வரிசை தொழுகை அது அல்லாவிடத்திலே கேள்விக்குறியாகி விடுகிறது. அவர் கடல் கடந்து பயணம் செய்து செய்கின்ற ஹஜ்ஜுகள் எல்லாம் அல்லாவிடத்திலே தேவையற்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. அவர் ஏழைகளுக்காக வழங்குகின்ற ஜகாத், இது போல என்னென்னவெல்லாம் நன்மைகளை நாடி இவர் செய்கிறாரோ, இவைகள் அனைத்தினுடைய பெருபேறும் பெருமானமும் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களான மனிதர்களில் யாருமே தவிர்த்திருக்க முடியாத இந்த முஆமலாத் முஆசராத் அகலாக் என்னும் இந்த அடிப்படை அம்சங்களோடு சேர்ந்ததாக இருக்கிறது. சில வேளைகளிலே இந்த முஆமலாத் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் காக்கும் பொருளாக மாறிவிடுகிறது. சில வேளைகளிலே இந்த முஆமலாத் என்பது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாக்களில் இருக்கின்ற சுஹதாக்கள் சித்தீக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு மிக நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் வரை இந்த மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. முஆமலாத் என்றால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொள்ளுகின்ற பண பரிமாற்றங்களோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியில் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக மனிதன் மேற்கொள்ளுகின்ற எல்லா தொழில்களும் அது முஆமலாத் என்று சொல்லப்படும். அவர் ஒரு அரச ஊழியராக இருந்தாலும் அவர் முஆமலாத்தில் ஈடுபடுகிறார். அவர் ஒரு பேமெண்ட் வியாபாரியாக இருந்தாலும் அவரும் அந்த வணிகத்துறையில் அவரும் ஒரு முஆமலாத்தோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார். அதனாலே இஸ்லாம் ஜகாத்துடைய விஷயத்தை சொல்லும் போது இப்படியே சொல்கிறது, தங்க வியாபாரியில் இருந்து ஊசி வியாபாரி வரை ஜகாத் கடமையாகிறது. ஒரு ஊசி என்றால் சில ரூபாய்களுக்கு பெருமானமான பொருளாக கணிக்கப்படுகின்றது. பொதுவாகவே ஊசி என்பது இரும்பால் செய்யப்படுகின்ற ஒரு மிக சிறிய ஒரு பொருளாக கணிக்கப்படுகிறது. எனவே வியாபாரம் என்று வந்துவிட்டால் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற கொடுக்க வாங்க என்று வந்துவிட்டால் அவர் ரப்புடைய பார்வையில் தங்கமும் ஊசியும் ஒன்றாகி விடுகிறது, இரும்பும் வெள்ளியும் ஒன்றாகி விடுகிறது. இதிலே அல்லாஹ்விடத்திலே வேறுபாடு கிடையாது. நம்மிடத்திலே வேண்டால் அது பெருமானம் உள்ளதாக இருக்கலாம், ஊசி பெருமதியற்றதாக இருக்கலாம். வியாபாரம் வந்து அது முதலீட்டப்பட்டு அது அவருக்கு முதலை வாங்கி கொடுத்து அது ஜகாத்துடைய எல்லை வரை வறுமையானால் அவர் ஜகாத்துடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, முஆமலாத் என்பது மனிதனை அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அத்தாதிரு சதூக்குல் அமீன், மிக நம்பிக்கைக்குரிய உண்மை பேசி சமூகத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற மனிதன், மஸ்தீக்கீன் வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்விற்கு நெருக்கம் பெற்ற சித்தீக்கீன்கள் என்ற உண்மையாளர்களோடும் சுஹதாக்கள் எனும் வீர தியாகிகளோடும் அல்லாஹ்விற்கு நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் என்று பேர் சொல்லப்படுகின்ற சாலிஹீன்களோடும் நாளை கியாமத்துடைய நாளையில் அவர் சங்கமமாகிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்று வியாபாரத்திற்கு என்ன நடந்திருக்கிறது, எங்கட முஆமலாத் எப்படி இருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, முஆமலாத்தை பற்றி படிக்காதவர்கள் தான், வியாபாரங்களை பற்றி கொஞ்சமும் கூட படிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்கள் சமூகத்தில் பெரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற வியாபாரிகளை எழுப்பி வியாபாரத்தினுடைய அடிப்படை பரந்து என்ன, வியாபாரத்தினுடைய அடிப்படை சர்த்து என்ன, வியாபாரத்தை பாத்திலாக்கிவிடக்கூடிய அந்த வியாபாரம் கூடாது, இந்த வியாபாரம் செல்லுபடி ஆகாது, இந்த வியாபாரம் ஷரியத்துடைய பார்வையிலே, மார்க்கத்துடைய பார்வையிலே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே, ஹதீஸுடைய கண்ணோட்டத்திலே இந்த வியாபாரம் ஹராமாகும், இந்த கொடுக்க வாங்கல் ஹராமாகும் என்று ஒரு சட்டத்தையேனும் சொல்லுங்கள் என்றால் சொல்ல தெரியாதவர்கள் பெரும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். பரம்பரையிலே அவர்கள் பெரும் வியாபாரிகளாக கணிக்கப்படுகிறார்கள். பாப்பாவுடைய வியாபாரத்தை அவர் தொடர்ந்து செய்கிறார், அவர் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார், மகன் அந்த வியாபாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் பாவம் அந்த வியாபாரத்துடைய பரந்து தெரியாது, அந்த வியாபாரத்துடைய சரத்து அந்த நிபந்தனை தெரியாது. எந்த பொருளை வாங்கலாம், எந்த பொருளை வாங்கக்கூடாது, எந்த பொருளை விற்கலாம், எந்த பொருளை விற்கக்கூடாது, எந்த பொருள் பச்சையாக விற்கக்கூடாது, எந்த பொருள் காய்ந்ததாக விற்கக்கூடாது, எந்த பொருள் வெயிலிலே போட்டு எடுத்து விற்கக்கூடாது, எந்த பொருள் இணலிலே வைத்து விற்கக்கூடாது, இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்பது ஒரு விசாலமான கடலாக ரப்பு சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் கூட அல்லாஹ் வியாபாரத்தை தொடர்படுத்தி எத்தனையோ விஷயங்களை சமூகத்தில் எல்லாம் உதாரணம் சொல்லுகிறான். ஹல்லதுல்லுக்கும் அல்லா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு நான் ஒரு வியாபாரம் சொல்லட்டுமா என்று சொல்லி அல்லாஹு தாலா மனிதர்கள், அதாவது குறிப்பாக மோமின்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய மேலான மார்க்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உடலை பொருளை அர்ப்பணம் செய்து போர்க்களம் புகுந்து செல்லுகின்ற அந்த போராடுகின்ற அந்த போராளிக்கு அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்தை உதாரணமாக சொல்லுகிறான். அந்த அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனாலே இபாதத்துக்களில் எல்லாம் தலை சிறந்த இபாதத்தான ஜிஹாது என்று சொல்லக்கூடிய அதற்கு அந்த பேரை நாம் சொல்லிக் கொண்டோம். மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பணிக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அன்பார்ந்தவர்களே வியாபாரத்தை ஒப்பீடு செய்து அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவிற்கு வியாபாரம் ரப்புடைய பார்வையில் ஒரு மிக உயர்ந்த இபாதத்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது, மிக உயர்ந்த இபாதத்தாக பேசப்பட்டிருக்கிறது. முஆமலாத் என்றால் அன்பார்ந்தவர்களே, அதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு எப்படி வழிகாட்டினார்கள் நாம் பார்க்கலாம். நபிமார்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் இடையர்களாக இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் அதாவது இரும்புகளோடு சம்பந்தப்பட்ட வியாபார தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவசாயிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, நபித்துவத்திற்கு முன்னாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார நோக்கோடு பல நீண்ட பயணங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரத்தில், வியாபார அந்த வணிகத்துறையிலே, அந்த முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்க வாங்கலுக்காக வேண்டி, வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் மேற்கொள்ளும் போதுதான் அவர்கள் ஒரு பெரும் நபியாக வருவார்கள் என்று கூட எதிர்வு கூறப்பட்டது. அந்த அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்பது ஒரு வியாபித்த ஒரு பொருளாக இருப்பதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய நாணயம், அவர்களுடைய நேர்மை, அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பகமான நல்ல தன்மை, இவைகளை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதாக்கள் எனும் இறைதீனுக்காக மார்க்கத்திற்காக தியாகம் செய்த அந்த மேலான உயர்ந்த அந்த உயிர் தியாகிகளோடு எழுப்பப்படுவார்கள், அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள், அவர்களோடு சுரணம் நுழைவார்கள் என்றெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரிகளை அவர்களோடு ஒப்பீடு செய்து சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சஹாபாக்கள் வியாபாரத்திலே எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், வியாபாரத்தில் எவ்வளவு பேணி நடந்திருக்கிறார்கள், அவருடைய கொடுக்க வாங்கல்களிலே எவ்வளவு நாணயமான பேச்சுக்களோடு நடந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த அடுத்த பகுதியிலேதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற மோமின்கள் எல்லோருக்கும் ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் ஈராக்கிற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு பைத்துல் மாலிலே சேர்ந்திருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் மதீனாவிற்கு எடுத்து வருவதற்காக அனுப்பினார்கள். அவர்கள் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள், அதாவது மதீனாவிலிருந்து ஈராக் சென்று விட்டார்கள். ஈராக்கில் இருந்து அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே அபு உபைதாவின் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நீங்கள் இங்கிருந்து பணங்களை, அதாவது வெள்ளியை தங்கத்தை நீங்கள் எடுத்து செல்வதை விட, அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நீங்கள் இங்கிருக்கின்ற மிக பெருமதியான ஆடைகளாக நீங்கள் எடுத்து சென்றால், ஈராக்குடைய ஆடைகளுக்கு மதீனாவிலே சரியான டிமாண்ட் ஆக இருக்கிறது, அதனாலே உங்களுக்கு பணத்தை சுமந்து சென்ற அந்த 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 அதாவது அதனுடைய கடமையும் தீர்ந்து போகும், அங்கு சென்றால் உங்களுக்கும் ஏதாவது ஆதாயம் ஈட்டிக் கொள்ளலாம். எனவே இருந்தாலும் சொன்னார்கள், இந்த பணமெல்லாம் உங்களுடைய அமானிதம், இதில் ஏற்படுகின்ற நஷ்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பு என்றார்கள். இதை கேட்ட அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இது எனக்கு ஏவப்பட்ட விஷயம் அல்ல, அமீர் முஃமினின் இதை எனக்கு சொல்லவில்லை என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள். ஆனாலும் பின்பு அவர்களுக்கு விளங்கியது, இது என்னுடைய அமானுதம், நான் கொண்டு செல்லுகின்ற இந்த பொருள்கள் நஷ்டமாக முடிந்தாலும் லாபமாக முடிந்தாலும் எனக்கு என்ன பைத்துல் மாலிலே ஒப்படைக்க சொல்லி இருக்கிறார்களோ அதை நான் திரும்ப கொடுப்பேன் என்ற மன உறுதியோடு அவர்கள் கொஞ்சம் ஆடைகளை, துணிமணிகளை வாங்கினார்கள். அதை கொண்டு வந்து திரும்ப மதீனாவிலே வித்தார்கள். எதுவரை வித்தார்கள் என்றால், அவர்கள் கொண்டு வந்ததை விட 3 மடங்கு அவர்களுக்கு ஆதாயம் கிடைத்தது. அந்த பணங்களை, அதாவது பைத்துல் மாலுக்கு சேர்க்க சொல்லப்பட்ட அந்த பணங்களை சேர்த்து விட்டு அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த ஆதாயத்தை வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பின்னாலே அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி ஒரு முறையை கையாண்டுதான் அந்த வெள்ளி தங்கத்தை ஈராக்கில் இருந்து மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள் என்ற செய்தி கலீபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்த உடனேயே உடனடியாக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். அவருடைய மகன் சொன்னார்கள், இந்த ஆதாயம் உங்களோடு இருக்கும் வரை நான் உங்களோடு பேச மாட்டேன். இது பைத்துல் மாலுடைய பணம், அதை மாற்றுவதற்கு, அதை கொடுக்கப்பட்ட அதே நாணயத்தை இன்னொரு நாணயமாக கொடுப்பதற்கு கூட கலீபாவாகிய என்னுடைய அனுமதியை நீங்கள் கோரியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதபடியால் அந்த ஆதாயங்களை நீங்கள் எடுப்பதையோ, அதிலிருந்து லாபம் பெறுவதையோ, அதிலிருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதையோ கலீபாவாகிய நான் அனுமதிக்க மாட்டேன். கலீபாவாகிய நான் அனுமதிக்கவில்லை என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். அல்லாஹ் அனுமதிக்காத அந்த பொருளில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். இது வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உடனடியாக உங்களுடைய ஆதாயங்கள் பைத்துல் மாலுக்கு சேர்க்கப்பட வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு நடுங்கி போனார்கள் அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள். உடனடியாக அந்த பணங்களை எல்லாம் பைத்துல் மாலிலே சேர்த்து விட்டார்கள். அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய முஃப்திகளான சஹாபாக்கள் எல்லாம் இந்த வியாபாரம் ஆகுமானது, இந்த வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது, அவர் கொண்டு வந்த அந்த பணத்திற்கு அவர் அமானுத பொருளாக ஏற்றிருக்கிறார், அதற்குரிய நஷ்டங்களுக்கு லாபங்களுக்கு நான் பொறுப்பு என்று ஏற்றிருக்கிறார். அப்படி இருந்தும் அமீருல் முஃமினீன் இப்படி கடினமாக ஷரியாவுடைய சட்டத்தில் நடந்து கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். ஆனாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், வியாபாரத்தை நான் விரும்புகிறேன், நான் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கிறேன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய நான் கண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் இது முழு மூமின்களுக்கும் சேர வேண்டிய பணத்தை இவர் வேறு ஒரு பொருளாக மாற்றியதற்கு இவருக்கு நான் கொடுத்த தண்டனை என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அன்பார்ந்தவர்களே, எப்படி வியாபாரத்தை முறையோடு கையாள அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இன்று யாருடைய பொருள் எப்படிப்பட்ட பொருள் என்று எதுவுமே தெரியாமல் அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ வகை வகையான வியாபாரங்கள் நம்முடைய சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரத்தில் மோசடி செய்யப்படுமையானால், வியாபாரத்திலே பொய் பேசப்படுமையானால், வியாபாரத்திலே ஏமாற்றம் செய்யப்படுமையானால் இந்த சமூகம் கடினமான பஞ்சத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள். இவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை சாட்டுவோம் என்றால், இவர்களுக்கு நாம் சாட்டுகின்ற ஆட்சியாளர்கள் வருட கணக்கிலே தலைமுறை தலைமுறையாக இவர்கள் சேமித்த பணங்களை எல்லாம் சில வினாடிகளிலே, சில தினங்களிலே, சில பொழுதுகளிலே அவர்கள் கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். அவர்கள் பார்த்து பரிதவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் யாரை நம்பிக்கையான ஆட்சியாளர்கள் என்று நிறுவியிருந்தோமோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்கவே அந்த பணங்களை எல்லாம் பறித்து செல்லுவார்கள். அவர்கள் யாரிடத்திலே முறைப்பாடு செய்ய சென்றாலும் இவர்களுடைய முறைப்பாடுகள் செவிமடுக்கப்பட மாட்டாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அப்படியான ஒரு நிலைகளை எல்லாம் சமீப காலங்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம், அந்த பாதையிலெல்லாம் நாம் நடந்து வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய வியாபாரங்கள் மிக நேர்மையாக இருக்க வேண்டும், மிக நியாயமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய நியாயமான வியாபாரம், நீதியான வியாபாரம், நீதியான கொடுக்க வாங்கல், நீதியாக நாம் நடந்து கொண்ட முறை, நம்மோடு இருந்தவர்களுக்கு நாம் செய்யாத அநியாயங்கள் நம்மை அன்பார்ந்தவர்களை இக்கட்டான நிலைகளை பாதுகாக்கும். புகாரியிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் தான், நாம் அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான், மூன்று பேர்கள் குகைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய உயிருக்கு இதற்கு பிறகு உத்தரவாதமே கிடையாது என்ற அடிப்படையில் அந்த குகையினுடைய பாதைகள் மூடப்பட்டு விட்டது. அன்பார்ந்தவர்களே, அங்கே வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு மாமலாத் என்ற கொடுக்க வாங்கலில் ஈடுபட்ட ஒரு இளைஞரும் அதற்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார். பெற்றோர்களோடு ஒரு கௌரவமாக கண்ணியமாக நடந்த, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பிள்ளையும் சிக்கிக் கொள்ளுகிறார். கடினமான பாவத்தை மிக இக்கட்டான நிலைகளை தவிர்த்து கொள்வது என்பது ஈமானின் உச்சநிலையை அடைந்திருக்கும் அந்த வேளையில் ஒரு படுபயங்கரமான பாவத்தை அல்லாஹ்விற்காக என்று விட்டு அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு இன்று உலகமெல்லாம் பேசப்படும் அளவிற்கு ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம் பிடித்த ஒரு வாலிபரும் அதிலே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த மூன்று வாலிபர்களும் அந்த குகைக்குள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள். அதிலே முதலாம் அவர் தான் செய்த அந்த வியாபாரம், அந்த கொடுக்க வாங்கல், தான் நடந்து கொண்ட நேர்மை, அதை பற்றி அல்லாவிடத்திலே முறப்பாடு செய்து, அன்பார்ந்தவர்களே, உயிர் பிரியவிருக்கின்ற உயிர் இதற்கு பிறகு பாதுகாப்பது என்பது நடக்க முடியாத அந்த இக்கட்டான நிலையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா அவர் என்றோ ஒரு நாள் செய்த நேர்மையான வியாபாரம், என்றோ ஒரு நாள் செய்த நேர்மையான கொடுக்க வாங்கல், என்றோ ஒரு நாள் தன்னிடத்திலே ஆ கூலிக்காக வேலை பார்த்தவருக்காக வேண்டி அவர் கொடுத்த அந்த சம்பளத்தினுடைய முறையான அமைப்பு அன்பார்ந்தவர்களே அவருடைய உயிரை காக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த வாலிபரில் ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் ஒரு நாள் என்னுடைய வேலைகளை கவனித்துக் கொள்ள, என்னுடைய ஆடு மாடு ஒட்டகைகளை பராமரிக்க நான் ஒரு வேலைக்காக ஒரு மனிதரை ஒருவரை நான் நியமனம் செய்திருந்தேன். அவர் சிறிது காலம் என்னிடத்திலே வேலை செய்தார். அதற்கு பின்னால் அவர் அவருடைய கூலியை வாங்காமலே என்னிடத்திலிருந்து சென்று விட்டார். நான் அவர் சென்றவுடனேயே அவருடைய கூலியை என்னுடைய பொருளிலிருந்து, என்னுடைய சொத்திலிருந்து, என்னுடைய வருமானத்தில் இருந்து அவருக்கு என்ன கூலி சேர வேண்டுமோ அந்த கூலியை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை நான் ஒரு ஆடாக மாற்றி அந்த ஆட்டை என்னுடைய ஆடுகளோடு நான் விட்டிருந்தேன். அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், என்னை அறிமுகம் இருக்கிறதா என்று கேட்டார். நான் அறிமுகம் இல்லை என்று சொன்னேன். அவர் சொன்னார், இன்ன காலப்பகுதியிலே உங்களிடத்திலே நான் வேலைக்காக அமர்த்தப்பட்டிருந்தேன், ஆனால் என்னுடைய கூலி வாங்காமலே நான் இங்கிருந்து சென்று விட்டேன். தயவு செய்து இப்பொழுது நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், என்னுடைய கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவரை நாம் வேலைக்கு அமர்த்தினால் அவருடைய கூலியை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள், நம்மிடத்திலே வேலை செய்பவர்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நசாய் ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது, திருமிதி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்திலே ஒருவர் வேலை செய்கிறாரா, நீங்கள் உடுத்துவது போன்று அவருக்கு உடுத்த கொடுங்கள், நீங்கள் உண்ணுவது போல அவருக்கு உண்ண கொடுங்கள், நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக எடுத்திருக்கும் இடத்தை போன்று அவருக்கு ஓய்வெடுக்க இடம் கொடுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம், அங்கெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், மாடாக உழைக்கின்ற அவர்கள் இரவெல்லாம் நெலும்பு கடிகளை, அன்பார்ந்தவர்களே, சாதாரண இடங்களிலே அந்த வேலைக்காரர்களுக்காக தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை அவன் மாடு போன்று, அன்பார்ந்தவர்களே, இவருடைய வீடு உயர்வதற்காக இவருடைய பிள்ளைகளின் திருமணங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வாயிலை கை வைத்து பார்க்கும் அளவிற்கு அவர் திருமணம் எடுக்கிறார் என்றால் இங்கே 10-12 கூலி ஆட்கள் வேர்வை சிந்தியிருக்கிறார்கள், ரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள், மாடாக உழைத்திருக்கிறார்கள், இரவை பகலாக்கி இருக்கிறார்கள், குளிரை சூடாக சூடை குளிராக மாற்றி இவருக்கு கொடுத்ததனுடைய சௌகரியங்கள். அன்பார்ந்தவர்களே, வீடாக இருக்கிறது, பெரிய பெரிய தோட்டம் துறவுகளாக இருக்கிறது, பெரிய பெரிய வாகனங்களாக இருக்கிறது, அப்படிப்பட்ட அவர்கள் அன்பார்ந்தவர்களே எப்படி அவர்களுக்கு ரூம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எப்படி அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இப்படி ஒரு காலம் வரும் என்று தெரிந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்திலே வேலை செய்கிறார்களா, உங்களிடத்திலே தொழிலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா, அவர்களை நீங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடுத்துவது போல உடுத்த கொடுங்கள், நீங்கள் உண்ணுவது போல உண்ண கொடுங்கள். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய நமக்கு விருப்பமான அறைவரை சென்று அவர்களை அமர்த்த வேண்டும் என்பதல்ல, ஓரளவு அவர்களை மனிதர்களாக நினைக்க வேண்டும், மனிதர்களாக நினைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக சொல்லுவார்கள், அவருக்கும் ஆசை இருக்கிறது என்று நாம் நினைக்காவிட்டாலும் கூட அவருக்கும் உள்ளம் இருக்கிறது என்றாவது நாம் நினைக்க வேண்டும். இன்று அந்த நினைப்பெல்லாம் சமூகத்தில் எடுபட்டு விட்டது. நமக்கு மட்டும்தான் ஆசை, நமக்கு மட்டும்தான் தேவை, நமக்கு மட்டும்தான் உணர்வுகள் என்றெல்லாம் அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்முடைய வேலைக்காரர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள், நம்மிடத்திலே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், இன்று நான் குகைக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறேன். அந்த மனிதர் என்னிடத்திலே வந்து கூலியை கேட்டார், நான் அவருக்கு கூலி கொடுப்பதற்காக அவரை அழைத்து சென்றேன். ஒரு திறந்த வெளியிலே ஒரு பெரிய ஆட்டு மந்தை, பல நூறு ஆடுகளை கொண்ட ஒரு ஆட்டு மந்தை அவருக்கு காட்டி சொன்னேன், நீ அன்று என்னிடத்திலே வேலை செய்தாய், அதற்கான கூலி இது என்று சொன்னேன். அவர் சொன்னார், லா தஸ்தஹ்ஜினி, என்னை பரிகாசம் செய்ய வேண்டாம், என்னை ஏளனமாக நீங்கள் நினைக்க வேண்டாம், தேவை என்று உங்களுக்கு கேட்டு வந்ததற்காக என்னை அவமானப்படுத்த வேண்டாம் என்றார். உடனே அவர் சொன்னார், நான் உண்மைதான் சொல்லுகிறேன், அன்று உன்னுடைய கூலியை வாங்காமல் சென்றாய், இன்று அது கூலியாக இப்படி வளர்ந்திருக்கிறது, நீ விரும்பினால் எதை வேண்டாலும் எடுத்து செல்லலாம், இது அனைத்தும் உனக்குரியது என்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஆட்டை கூட மிச்சம் வைக்காமல் அந்த மனிதர் அப்படியே கொண்டு சென்றார். அதை பார்த்து அன்று நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அவருக்கு சேர வேண்டிய ஹக்கு, அவருக்கு சேர வேண்டிய உரிமை, அவருடைய கூலி என்னுடைய பொருளிலிருந்து கழிந்திருக்கிறதே, நான் அல்லாஹ்விடத்திலே நிரபராதி ஆகியிருக்கிறேன் என்ற திருப்தியில் அவர் ஒரு ஆட்டை கூட விட்டு வைக்காது எனக்கு ஒரு பாரமாக இருக்கவில்லை, யா அல்லாஹ், இது உனக்காகவே செய்யப்பட்டது என்று அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், அங்கிருக்கக்கூடிய கல்லு தானாக நகர்ந்து கொள்ளுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இது உலகத்திலும் இப்படி காக்கக்கூடியதான் நம்முடைய வியாபாரம் என்பது. உலகத்திலும் நேர்மையாக நம்மிடத்திலே வேலை செய்பவர்கள் முதல் நாம் கொடுக்க வாங்க செய்கின்ற நம்முடைய வியாபாரத்தில் நியமமாக நம்மிடத்திலே வியாபாரிகளாக வருபவர்கள் வரை அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக யார் நடந்து கொள்ளுகிறார்களோ அந்த வியாபாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான். இதை இஸ்லாம் இபாதத் என்று சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, முன்னாலே இப்படி எல்லோரும் வியாபாரங்களிலே கைவிக்கின்ற ஒரு காலம் வருவதால் வியாபாரத்தில் நாம் அவதானமாக இருக்க வேண்டும், வியாபாரத்தில் நாம் மோசடி செய்யக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, யார் வியாபாரத்தில் மோசடி செய்வார்களோ, யார் வியாபாரத்திலே வியாபாரத்திலே மோசடியாக நடந்து கொள்வார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, அவருடைய வியாபாரம் குர்ஆன் வியாபாரம் அல்ல, அவருடைய வியாபாரம் என்னுடைய வியாபாரம் அல்ல, அவருடைய வியாபாரம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு உட்பட்டதல்ல என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட்டு வெகு தூரம் அந்த வியாபாரியை தூர வீசி பேசினார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் நேர்மையாக நடக்க வேண்டும். நேர்மை என்பது அது உலகிலும் காக்கக்கூடியது, மறுமையிலும் மனிதனை காக்கக்கூடியது. இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முதலாவது கேபிட்டல் என்னும் முதலீடு அன்பார்ந்தவர்களே, ஒரு வியாபாரியிடத்தில் நேர்மை இருக்க வேண்டும், ஒரு வியாபாரியிடத்திலே நாணயம் இருக்க வேண்டும், ஒரு வியாபாரியிடத்திலே உண்மை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, அவர் வியாபாரியாக இருக்க மாட்டார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அரசியல்வாதிகளை மக்கள் ஏன் விரும்புவதில்லை? அவர்கள் நிறைய பொய் பேசுவார்கள், அவர்கள் நிறைய சொன்னால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள். தேவையுடைய நேரத்தில் மட்டும் நம்மளோடு சிரித்துக் கொள்வார்கள், தேவை முடிந்தால் நாம் யாரோ அவர்கள் யாரோ என்று சென்று விடுவார்கள். இந்த கொள்கைகள் எல்லாம் வியாபாரியத்தில் இருக்க மாட்டார்கள். இந்த கொள்கைகளை கொண்டவர்கள் வியாபாரிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்களிடத்தில் எப்பொழுதும் நேர்மை இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை வைத்து சொன்னார்கள், யார் ஒரு பொருளை விற்கிறார், அந்த விற்கப்பட்ட பொருள் திரும்ப அது அவருக்கு தேவையில்லை, அல்லது பாவனைக்கு உதவாது, அல்லது அதிலே பழுது இருக்கிறது, அல்லது அது பாவனைக்குரிய முறையிலே இல்லை, அல்லது சொல்லப்பட்ட முறையில் அது பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது என்று தகுந்த காரணத்தோடு ஒரு பொருளை திரும்ப கொண்டு வந்தால், யார் கொடுத்த மனநிறைவோடு ஆதாயம் கிடைக்கும் போது கொடுத்த சந்தோஷத்தோடு அந்த பொருளை திரும்ப வாங்கிக் கொள்வார்களோ, ரெண்டு விரல்களை, அதாவது நடுவிரலையும் அதில் அருகில் இருக்கின்ற ஆட்காட்டி விரலையும் ஒன்றாக சேர்த்து சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர் சொர்க்கத்தில் என்னோடு எப்படி இருப்பார் என்று சொன்னார்கள். நாம் ரிவாயத்துக்களிலே பார்க்கிறோம், ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் ஒரு கடை திறந்தார்கள். அந்த கடை வியாபாரம் முன்னேறி கொண்டு சென்று வியாபாரம் உச்ச நிலையை அடைகின்ற அந்த வேளையிலே அந்த கடையை அந்த சஹாபி திடீரென மூடிக்கொண்டார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, வியாபாரம் எழுந்து வருகின்ற நேரம், நம்முடைய பாசையிலே சொல்வதாக இருந்தால் வியாபாரம் பிடிபட்டு வருகின்ற காலம், ஏன் இந்த கடையை மூடினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நான் கேட்டேன், யார் வியாபாரம் செய்கிறார், அவர் ஒரு பொருளை கொடுக்கிறார், அந்த பொருளை வாங்கி சென்றவர் அது பாவனைக்கு உதவாது என்று திரும்ப கொடுக்கும் போது, இதை விற்கும் போது இருந்த முகமலர்ச்சி, சந்தோஷம், உள்ள திருப்தி, ஆதாயம் கிடைக்கிறது என்ற ஆனந்தம், அதை திரும்ப வாங்கும் போது இருக்குமே ஆனால் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று இரு விரலை இணைத்து ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். அந்த சொர்க்கத்தில் நான் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கடை திறந்தேன், இன்றுதான் அது நிறைவேறி இருக்கிறது, கடையை மூடிவிட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, வியாபாரத்தின் வாக்குறுதிகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் நம்பியிருந்தார்கள். எனவே வியாபாரிகள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பெருமானமானவர்கள், மிக பெருமதியானவர்கள். அவர்கள் செய்கின்ற எல்லா வியாபாரங்களுக்கும் சதக்காவுடைய கூலிகள் எழுதப்படுகிறது. ஒரு மனிதர் ஒரு கார் சேல் போட்டிருக்கிறார், அது ஜப்பானில் இருக்கக்கூடிய கார், சைனாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் என்று பல வகையான வாகனங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்கள் வரை வாகனங்கள் வாங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. எத்தனை 1,00,000 ரூபாய்கள் கொடுத்து ஒரு வாகனம் வாங்கப்படுகிறதோ அந்த வாகனத்தை விற்கக்கூடிய வியாபாரி, நான் என்னுடைய ஒரு சகோதரர் ஜப்பானுக்கு செல்லாமல், என்னுடைய ஒரு சகோதரர் சைனாவிற்கு செல்லாமல், நான் இவருக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன் என்ற எண்ணத்தில் தகுதியான ஆகுமான முறைப்பிரமாணமான ஆதாயங்களை வைத்து வியாபாரம் செய்வாரே ஆனால், அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை விற்றிருந்தால் அன்றைய காலை பொழுதில் 10 லட்சம் ரூபாய்களை சதக்கா செய்த கூலியை அல்லாஹ் எழுதுவான். அன்பாது, அப்படி இவருடைய வியாபாரங்கள் எல்லாம் சதக்காக்களாக, பணங்கள் இவருக்கு வர நன்மைகள் எல்லாம் பதியப்படுகின்ற ஒரு மாபெரும் பரக்கத்துள்ள ஒரு விஷயத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வியாபாரம் என்பது, அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபாரி என்பவர் நம்பிக்கையானவராக, நாணயமானவராக, உண்மை உரைப்பவராக இருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விற்கு நெருக்கம் பெற்ற சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்களோடு அவர் எழுப்பப்படுவார், அவர்களுக்கு சமனாக இவர்களும் நிறுத்தப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் செய்வது என்பது அல்ல, அது முறையோடு முறையோடு வியாபாரத்துடைய சட்டங்கள் பேணப்பட்டு, வியாபாரத்துடைய விதிமுறைகள் பேணப்பட்டு, எந்த இடத்தில் எந்த பொருளை விற்பதற்கு என்னுடைய இஸ்லாமனுக்கு அனுமதித்திருக்கிறது என்று தெரிந்து அன்பார்ந்தவர்களே இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இறைச்சி கடையிலிருந்து, பேமெண்ட் வியாபாரிலிருந்து, தங்கங்களோடு மாணிக்கங்களோடு சம்பந்தப்படுகின்ற எல்லோருடைய வியாபாரங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வியாபாரத்தை நம்பித்தான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளை குட்டிகளுடைய செலவு இருக்கிறதே, ஹலாலாக நாம் நம்முடைய மனைவிகளுக்கு நபக்காக்களை கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளை அணுகின்ற தொப்பியில் இருந்து காலுக்கு மாட்டி விடுகின்ற சப்பாத்து வரை நம்முடைய வியாபாரங்களோடு தொடர்புள்ளதாக இருக்கிறதே. அதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறதே, மிக தெளிவாக சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன் லா யஅலமுன்ன கஸீரு மினல் நாஸ். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது, ஹராம் என்பது தெளிவாக இருக்கிறது, வியாபாரத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கிறது எது ஹராம் எது ஹலால் என்று தெளிவாக இருக்கிறது. அதிலே யாருக்கும் ஐயம் தேவையில்லை, அதிலே யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை, அதிலே யாருக்கும் சக்கு தேவையில்லை, அது மிக தெளிவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வதைஹுமா முஸ்தபிஹாத், அதற்கிடையிலே சில சில விடயங்கள் இருக்கிறது, செய்யலாமா செய்யக்கூடாதா, இது ஹராமா இது ஹலாலா என்று உங்களுக்கு சந்தேகம் இடக்கூடிய சில விடயங்களும் இருக்கிறது, அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அதிகமான மனிதர்கள் அதை தேடினாலும் கிடைக்காத அளவிற்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதா, அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே வியாபாரத்துடைய காலம் வருகிறது. இயற்கையாகவே முஸ்லீம்கள் உலகில் நாலா புறங்களிலும் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். வியாபாரத்திலே உச்ச நிலையை அடைந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். அதனாலே நாணயமாக நடக்க வேண்டும், நம்பிக்கையாக நடக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே, குலபா ராசிதிகளுடைய பிற்காலத்திலே, அப்பாசியாக்கள் உமையாக்கள் போன்ற தலை சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹு தாலா உலகத்தில் நிறுவிய அந்த காலத்திலே உலகமெல்லாம் இஸ்லாம் வியாபிக்க அடிப்படை காரணம் அவர்களுடைய மாமலாத் என்ற இந்த வியாபாரம் தான். அவர்கள் நடந்து கொண்ட முறை, இங்கே சைனாவோடு தொங்கலிருந்து அன்பார்ந்தவர்களே, உலகின் கிழக்கு மேற்கு நாலா புறங்களிலும் அவருடைய வியாபாரங்கள் வியாபித்திருந்தது. அவர்கள் நடந்து கொண்ட முறை, அவர்கள் கொடுக்க வாங்கலை ஏற்படுத்திக் கொண்ட சரியான உறவுகள் உலகில் அன்பார்ந்தவர்களே மிகப்பெரிய அரசர்களையும் கவர்ந்து இழுக்கும் அளவிற்கு, நாடலாவிய ரீதியில் அந்த மக்களுடைய உள்ளங்களை சுண்டு இழுக்கும் அளவிற்கு உலகமெல்லாம் இஸ்லாம் வியாபித்திருக்க அடிப்படை காரணியாக இந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அதே வியாபாரம் தான் இன்று முஸ்லீம்களை விட்டு இன்று உலகில் எல்லா பாகங்களிலும் மக்களை ஓட ஓட வெறுட்டி விட்டிருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். வியாபாரம் கெட்டிருக்கிறது, கொடுக்க வாங்கல் கெட்டிருக்கிறது, நம்பிக்கை கெட்டிருக்கிறது, நாணயம் கெட்டிருக்கிறது. கோடி கணக்கில் அன்பார்ந்தவர்களே பணங்களை அபகரித்து நாடுகளை விட்டு ஓடியவர்களின் எண்ணிக்கைகளில் வீதாசார அடிப்படையில் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். எல்லா விதமான அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அதிவேகமாக உலகிற்கு இழுத்து வருகின்ற எல்லா விதமான ஈன செயல்களிலும் அன்பார்ந்தவர்களே இன்று முஸ்லீம்கள் ஈடுபடுகிறார்கள். சிறைச்சாலைகளை பாருங்கள், மக்களுக்கு விருப்பம் இல்லாத மக்கள் வெறுக்கின்ற எந்த இடங்களை போய் பாருங்கள், வீதாசாரங்களை மிஞ்சி நம்முடைய சமூகம் இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலை பாருங்கள், சிறைச்சாலைகளை பாருங்கள், பாவ செயல்களை பாருங்கள். சமீபத்தில் கூட நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள், சமூகத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான ஆ சமூகத்தை சீரழிக்கின்ற அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவரில் நம்முடைய ஒரு சகோதரரும் பங்குதாரியாக இருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய சமூகம் வியாபாரத்தில் மிக ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வியாபாரத்தினுடைய அறிவின்மையே காரணமாக இருப்பதால், வியாபாரத்தை படிக்க வேண்டும், வியாபாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வியாபாரத்தின் பரந்துகள் சிறப்புகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது காலத்தினுடைய தேவையாக இருப்பதால், அன்பார்ந்தவர்களே, வியாபாரிகள் உலமாக்களை அணுக வேண்டும், வியாபாரத்துடைய விஷயங்களை படிக்க வேண்டும். என்னென்னவோலாம் நாம் படித்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே, ஆனால் வியாபாரம் படிக்கப்படுவதில்லை. ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய மாமலாத்துகளை, நம்முடைய மாசராத்துகளை, நம்முடைய அகலாக்குகளை சீரானதாக ஆக்கி வைப்பானாக. அதற்காக படிக்கக்கூடிய, அதை தேடி தெரிந்து அதனுடைய சரத்துகளை பரதுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விமான்களாக நம்மை ஆக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.